الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله إيمانا كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل بالفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تنكحوا ما نكح آباؤكم من النساء إلا ما قد سلف إنه كان فاحشة ومقتا وساء سبيلا وقال النبي صلى الله عليه وسلم يحرم من الرضاع ما يحرم من النسب صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹினால் படைத்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் தீர்க்கதர்ஷிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிரிழமிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி நடந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக அல்ஹம்துலில்லா. கண்ணியத்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, சென்ற மாதத்துடைய அந்த ஜும்மா பயான்ல நம்முடைய நாட்டிலேயும் சரி உலகத்துடைய பல பாகங்களில் பெண்களுக்கு எதிராக அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றன. அதே மாதிரி சிறுவர்களுக்கு எதிரான துஷ்பிரயோகங்களும் ரொம்ப வேகமாக நடந்து கொண்டிருக்கின்றன. அவைகளை குறைப்பதற்கு நாம் என்ன செய்யலாம் என்று சென்ற மாதத்துடைய அந்த நிகழ்ச்சியில் நாம் கவனித்தோம். அதுல மிக முக்கியமாக ஆண்கள் மாத்திரமல்ல, அதற்கு பெண்களுக்கும் பாரிய ஒரு பங்குண்டிருக்கின்றது. பெண்களுடைய அரைக்குறையான ஆடைகளின் மூலமாக இவ்வாறு பாரதூரமான பாவங்கள் நடப்பதற்கு அழுவும் ஒரு காரணம் என்று நாம் ஞாபகப்படுத்தினோம். அதே தொடரிலே நாம் பார்க்கலாம், நாம் இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள், நாம் நம்முடைய வீடுகளுக்குள்ளே எவ்வாறு இருக்க வேண்டும், நம்முடைய வீடு அல்லாத மற்றவர்களுடைய வீடுகளுக்குள்ளே செல்லக்கூடிய நேரங்களில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பல இடங்களில் குறிப்பிடுகின்றான். அது வீடாக இருக்கலாம், திருமணம் முடிப்பதாக இருக்கலாம், மஹரமுடைய விடயங்களில் நம்மில் அநேகமானவர்கள் பேணுதல் காட்டாததின் மூலமாகத்தான் சில நேரங்களில் பாரதூரமான தவறுகளும் குற்றங்களும் நடக்கின்றது. சில விடயங்களை பகிரங்கமாக சொல்லவும் முடியாது. அந்த அளவுக்கு மிக மோசமான அசிங்கமான ஒரே வீட்டுக்குள்ளே உள்ள மஹரமானவர்களுடன் கூட சில நேரங்களில் தவறான அல்லது விபச்சாரம் போன்ற குற்றங்கள் நடப்பதற்குரிய காரணம் என்னவென்றால் அந்த மஹ்ரமுடைய விடயத்தில் நாம் பேணுதல் காட்டாமல் இருப்பது தான். அதனால மஹ்ரம் என்றால் யாரு? மஹ்ரம் என்றால் திருமணம் முடிப்பதற்கு ஹராமானவர்கள். யாரை திருமணம் முடிப்பது கூடாதோ அவர்களுடன் நேரடியாக பேசலாம், கதைக்கலாம், தனிமையில் அவர்களுடன் இருக்கலாம். யாரை திருமணம் முடிப்பது கூடுமோ அப்படியேப்பட்டவர்களை பார்ப்பதோ பேசுவதோ தனிமையில் இருப்பதோ கூடாது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மஹ்ரமுடைய விடயத்தையும் சூரா மிக தெளிவாக குறிப்பிடுகின்றான். சூரத்து நிசாவுல மிக முக்கியமான மூன்று விடயங்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மஹ்ரமுடைய விடயத்தில் ஞாபகப்படுத்துகின்றான். அந்த ஆயத்திலே குறிப்பிடக்கூடிய நேரத்தில் ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் வபனாத்துக்கும் வஅஹவாத்துக்கும் வஅம்மாத்துக்கும் வஹாலாத்துக்கும் வபனாத்துல் அஹி வபனாத்துல் உஹ்த். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் மூன்று வகையான மஹரம்களை குறிப்பிடுகின்றான். அதாவது மூன்று வகையான உறவு முறைகளை ஞாபகப்படுத்துகின்றான். முதலாவது திருமணத்தின் மூலமாக உள்ள உறவு முறை, இரண்டாவது பால்குடியின் மூலமாக உள்ள உறவு முறை, மூன்றாவது முதலாவது வம்சத்தின் மூலமாக உள்ள இரத்தத்தின் மூலமாக உள்ள உறவு முறை, இரண்டாவது பால்குடியின் மூலமாக உள்ள உறவு முறை, மூன்றாவது திருமண பந்தத்தின் மூலமாக உள்ள உறவு முறை. இந்த ஆயத்தில் ஆண்களை மட்டும் மையமாக வைத்து குறிப்பிடுகின்றான். ஆண்களுக்கு எந்த சட்டமோ அதே சட்டம் தான் பெண்களுக்கும் கூறப்பட்டிருக்கின்றது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஆண்களை பார்த்து குறிப்பிடுகின்றான், உங்களின் மீது உங்களுடைய தாய்மார்கள் ஹராமாக்கப்பட்டிருக்கின்றார்கள். உங்களுடைய தாயாக இருக்கலாம், உங்களுடைய தாயுடைய தாயாக இருக்கலாம், உங்களுடைய தந்தையுடைய தாயாக இருக்கலாம், அது அப்படியே மேல் சென்று கொண்டே இருக்கலாம். உம்மஹாத்துக்கும் உங்களுடைய தாய்மார்கள் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கின்றார்கள். இரண்டாவது வபனாத்துக்கும் உங்களுடைய மகள்மார்கள் புதல்விகள் உங்களுடைய மகள்களாக இருக்கலாம், மகள்மார்களுடைய மகள் பேத்தியாக இருக்கலாம், அல்லது பேத்தியுடைய மகளாக இருக்கலாம், அது அப்படி கீழ் வரைக்கும் சென்று கொண்டே இருக்கும். மூன்றாவது சொர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் வபனாத்துக்கும் வஅஹவாத்துக்கும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான், உங்களுடைய சகோதரமாக உங்களுடைய உடன் பிறந்த சகோதரிகள், ஒரே தாய்க்கும் தந்தைக்கு பிறந்த சகோதரிகள், அல்லது பாப்பா ஒன்று உம்மா வேற, அல்லது உம்மா ஒன்று பாப்பா வேற, இப்படியான உள்ள சகோதரிகளும் உங்களுக்கு மகரமானவர்களாக இருக்கின்றார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான், ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் வபனாத்துக்கும் வஅஹவாத்துக்கும் வஅம்மாத்துக்கும், உங்களுடைய பாப்பாவுடைய சகோதரிகள், உங்களுடைய பாப்பாவுடைய சகோதரிகள், பாப்பாவுடைய தங்கச்சிமார்களாக இருக்கலாம், பாப்பாவுடைய தாத்தாமார்களாக இருக்கலாம், வஹாலாத்துக்கும் உங்களுடைய தாயுடைய சகோதரிகள், உம்மாவுடைய தங்கச்சி சாட்சியாக இருக்கலாம், உம்மாவுடைய தாத்தா பெரியம்மாவாக இருக்கலாம், வபனாத்துல் அஹ் உங்களுடைய சகோதரனின் மகள்மார்கள், நாங்க எங்கட பாஷையில மருமகள் என்று சொல்லுவோம், வபனாத்துல் அஹ் உங்களுடைய சகோதரனின் மகள்மார்கள், அல்லது சகோதரனின் மகள்மார்களின் மகள்மார்கள், வபனாத்துல் உஹ்தி உங்களின் சகோதரனின் மகள்மார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆக இரத்த பந்தத்தின் மூலமாக இந்த குர்ஆனுடைய ஆயத்தில் அல்லாஹ் ஆறு வகையானவர்களை குறிப்பிடுகின்றான். உங்களுடைய தாய்மார்களாக இருக்கலாம், அவர்கள் எவ்வளவு மேலே சென்றாலும் அவர்கள் எல்லோரும் இதில் உள்ளடக்கப்படுவார்கள். உங்களுடைய மகள், மகளுடைய மகள், மகளுடைய மகளுடைய மகள், உங்களுடைய சகோதரிகள், உங்களுடைய பெற்றோர்களுடைய சகோதரிகள், பாப்பாவுடைய சகோதரிகள், உம்மாவுடைய சகோதரிகள், அதே மாதிரி வபனாத்துல் அஹி வபனாத்துல் உஹ்தி உங்களுடைய சகோதரனின் மகள்மார்களும் உங்களுடைய சகோதரனின் மகள்மார்களும் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதாவது அவர்களை திருமணம் முடிப்பது ஹராம். அவ்வாறு என்றிருந்தால் அவர்களுடன் பேசவோ கதைக்கவோ தனிமையில் இருக்கவோ அனுமதி இருக்கின்றது. இதுல அம்மாத்துக்கும் ஹாலாத்துக்கும் பாப்பாவுடைய சகோதரிகள், உம்மாவுடைய சகோதரிகள், அவர்கள் தான் எங்களுக்கு மஹரமே தவிர பாப்பாவுடைய சகோதரியின் மகள், அதாவது எங்களுடைய மாமியுடைய மகள்மார், அல்லது எங்களுடைய சாட்சியுடைய பெரியம்மாவுடைய மகள்மார், அவர்கள் எங்களுக்கு மஹரம் இல்ல. அதாவது அவர்களை திருமணம் முடிப்பது ஆகும்.
அவர்களை திருமணம் முடிப்பது ஆகும் என்றிருந்தால் அவர்களை பார்ப்பதோ பேசுவதோ அவர்களுடன் தனிமையில் இருப்பதோ கூடாது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துடைய தொடரிலே குறிப்பிடுகின்றார். அதற்கு பின்னால இரண்டாவது அர்ஹாமுக்கும், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இரண்டாவது உங்களுக்கு பால் புகட்டி உங்களுடைய தாய்மார்கள், யார் யார் உங்களுக்கு பாலை புகட்டினார்களோ அப்பாறு பால் புகட்டி உங்களுடைய தாய்மார்களும் உங்களுக்கு மஹரமானவர்கள். பால் குடியின் மூலமாக உள்ள சகோதரிகளும் உங்களுக்கு மஹரம். அதாவது ஒரு பெண், அந்த பெண் என்ன செய்கின்றால், ஒரு ஆணுக்கும் பால் கொடுக்கின்றான், வேறு ஒருவருடைய இன்னும் ஒரு பெண் குழந்தைக்கும் பால் புகட்டுகின்றான். அதனால பால் குடி சகோதரர்கள் அந்த இரண்டு பேர்களுக்கும் பால் கொடுத்த அந்த தாய் அவள் தான் பால் குடித்தாய். அவளுடைய கணவன் இவருக்கு பால் குடி தந்தை. அந்த தாயுடைய சகோதரி இவருக்கு பால் குடி சாட்சி. அந்த தந்தையுடைய சகோதரன் இவருக்கு அதே மாதிரி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். நபி அவர்கள் சொன்னார்கள், வம்சத்தின் மூலமாக யார் யாரெல்லாம் ஹராமாகுவார்களோ அவர்கள் எல்லோருமே பால் குடியின் மூலமாகவும் ஹராம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால நாம் அடிக்கடி ஞாபகப்படுத்துவது, யாருக்காவது குழந்தை பாக்கியம் இல்லாமல் எடுத்து வளர்க்கக்கூடிய நேரத்தில் முதலாவது தனக்கு நெருக்கமான தன்னுடைய குடும்பத்தில் உள்ள நெருக்கமான யாராவது ஒரு பெண்ணின் மூலமாக நாம் அந்த குழந்தைக்கு பாலை புகட்டினோம் என்றால்தான் அந்த குழந்தை நமக்கு உறவு முறைக்குள்ளே வருவார். நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒரு கணவன், ஒன்று அவள் ஒரு கணவனுடைய சகோதரிகளின் மூலமாக பால் புகட்டினா அந்த சகோதரி தான் அந்த குழந்தைக்கு உம்மா, பால் குடித்தாய். அந்த தாயுடைய சகோதரன், அதாவது குழந்தையை வளர்க்க எடுத்த அந்த ஆண், அந்த கணவன் இருக்கிறாரே, அவர் தன்னுடைய பால் குடி தாயுடைய சகோதரனாக இந்த பெண் குழந்தைக்கு வருவாங்க. மேலும் பெரியார்களே, சகோதரர்களே, அல்லது மனைவி தன்னுடைய சகோதரிகளின் மூலமாக பால் புகட்டினால் அந்த உண்மையான பெண்மணி தாய் அல்ல, பால் புகட்டிய பெண்மணி தான் தாய். தாயுடைய தாத்தாவோ தங்கச்சோ அது வளமையாக வரக்கூடிய அந்த உறவு முறை அங்கே வரும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனால் அநேகமானவர்கள் இதை விட்டு விடுகின்றார்கள். அந்த குழந்தை பெரிதானதற்கு பின்னால சிலவேளை அந்த வளர்ப்பு வாப்பாவுக்கு அவள் மகரமாக ஆக மாட்டாள். அந்த புள்ள ஆண் குழந்தையாக இருந்தால் வளர்ப்பு உம்மாவுக்கு இந்த ஆம்பளை புள்ள மகரமாக ஆக மாட்டான். ஏன், இவர்கள் அதை ஆரம்பத்திலேயே அறிந்து தெரிந்து ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் யாரின் மூலமாக பால் கொடுத்தால் உம்மாவுக்கு மகரமாக வருவார், பெண் குழந்தையாக இருந்தால் யாரின் மூலமாக பால் புகட்டினால் அந்த வளர்ப்பு தாய்க்கு மகரமாக வருவார் என்பதை ஆரம்பத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த பால்குடி உறவிலே உள்ள இரண்டு முறைகளை மாத்திரம் குர்ஆன்ல சொன்னாலும் நபி அவர்களுடைய ஹதீஸ், யஹ்ருமு மினர் ரதா மா யஹ்ருமு மினர் நஸப், அதாவது வம்சத்தின் மூலமாக யார் யாரெல்லாம் மஹரமாக ஆகுவார்களோ அவர்கள் எல்லோருமே பால் குடியின் மூலமாகவும் மஹரமாக வருவார்கள். மூலமாக உள்ள உறவு முறை அதை குர்ஆன் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். உங்களுடைய மனைவிமார்களுடைய தாய்மார்கள் அவர்களும் உங்களுக்கு மஹரமானவர்கள். உங்களுடைய மனைவியுடைய தாய்மார்கள், மனைவியுடைய தாயாக இருக்கலாம், தாயுடைய தாயாக இருக்கலாம், தாயுடைய தாயுடைய தாயாக இருக்கலாம், எல்லோருக்கும் ஒரே சட்டம் தான், உங்களோட மனைவிமார்களுடைய தாய்மார்களும் உங்களுக்கு மஹரம். அதற்கு பின்னால் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், நீங்க ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறீங்க, ஏற்கனவே அந்த பெண் இன்னும் ஒருவரை திருமணம் முடித்து அவரின் மூலமாக ஒரு பெண் குழந்தை உங்களுடைய மனைவியுடைய அல்லது உங்களோட மடியில வளருகின்றது என்றால், வேறொரு கணவனின் மூலமாக கிடைத்த இப்பொழுது உங்களோட மடியில வளரக்கூடிய அந்த உங்களுடைய மனைவியுடைய முன்னால் உள்ள கணவருடைய மகளும் உங்களுக்கு ஹராம். வரபாயிபுக்கும் உள்ளாத்தி ஹுஜூரிக்கும், உங்களோட மடிகளில் வளரக்கூடிய அந்த குழந்தைகள். அல்லாத்தி தகல் தும்பிகின், எத்தகைய மனைவிண்டா அந்த மனைவியுடன் நீங்க உடலுறவு கொண்டு விட்டால் அவள் மூலமாக கிடைத்த உங்களோட மடியில வளரக்கூடிய குழந்தை, பெண் குழந்தை உங்களுக்கு ஹராம். ஆனால் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், ஒரு பெண்ணுடன் திருமண ஒப்பந்தம் செய்து விட்டீர்கள், ஆனால் நீங்க அந்த உறவு முறையில கலந்து கொள்ளல, உடல் உறவுல ஈடுபடல, அப்போ அத்தோடு அந்த பெண்ணை நீங்க விட்டு விட்டீர்கள் என்றால் அந்த பெண்ணுடைய மகளை நீங்கள் முடிப்பதில் குற்றம் இல்லை என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான், சூரா நிசாவுல குறிப்பிடுகின்றான். ஆனால் தாயுடைய விடயத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு பெண்ணுடன் நாங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து விட்டோம், ஈடுபடாவிட்டாலும் அந்த பெண்ணுடைய தாய் அதாவது நம்முடைய மாமி நிரந்தரமான மகரம், அந்த பெண்ணுடனே திருமண ஒப்பந்தத்தின் மூலமாகவே அந்த மாமி நிரந்தரமான மகரமாக ஆகின்றார்கள். அதனால் அந்த பெண்ணுடன் நாங்கள் உறவுல ஈடுபடாமல் அவளை தலா சொல்லி விட்டுவிட்டாலும் அந்த பெண்ணுடைய தாயை முடிப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ந்து கூறுகின்றான், வரபாயிபுக்கும் உள்ளாத்தி ஃபீ ஹுஜூரிக்கும் மின் நிஸாஇக்கும் உள்ளாத்தி தகல்தும் பிஹின் ஃபஇன் லம் தகூனூ தகல்தும் பிஹின் ஃபலா ஜுனாஹ அலைக்கும் வஹலாயிலு அப்னாஇக்கும் அல்லதீன மின் அஸ்லாபிக்கும். திருமணத்தின் மூலமாக உள்ள அடுத்த உறவு முறை உங்களோட சொந்த குழந்தை, உங்களோட முதுகின் தந்தின் மூலமாக பிறந்த உங்களோட ஆண் குழந்தையுடைய மனைவிமார்கள் அதாவது மருமகள்மார்கள், அவர்களும் உங்களுக்கு ஹராம். அதாவது உங்களோட சொந்த மகனுடைய மனைவி அல்லது மகனுடைய மகனுடைய பேரனுடைய மனைவி அவர்களும் உங்களுக்கு ஹராம் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டு விட்டு, அன்தஜ்மஉ பைனல் உஹ்தைன், அந்த மூன்றிற்கும் மாற்றமாக இன்னும் ஒரு முறையையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். ஏக காலத்தில் இரண்டு சகோதரிகளை முடிப்பது ஹராம், ஏக காலத்தில் ஒருவர் தாத்தாவையும் தங்கச்சையும் முடிப்பது ஹராம், அது கூடாது. யாரை முதலில் முடிக்கின்றாரோ அது மட்டும்தான் திருமணம், யாராவது இரண்டாவது அதாவது சில வேற மூத்த சகோதரி இறந்ததற்கு பின்னால முடிப்பது வேற விடயம், ஆனால் மூத்த சகோதரி ஹயாத்துடன் இருக்கும் பொழுது ஒருவர் அந்த பெண்ணை முடித்திருக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய தங்கச்சியை முடிப்பது கூடாது. அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான், இரண்டு சகோதரிகளுக்கு மத்தியில் ஏக காலத்தில் திருமணம் முடிப்பது ஹராம். இரண்டாவது திருமணம் ஷரியாவுடைய அடிப்படையில் அது திருமணம் அல்ல, அதை ஜினாவாகத்தான் கருதுகின்றார்கள் உலமாக்கள். அதே மாதிரி தான் ஒரு பெண் அவளுடைய சொந்த சாட்சி அல்லது மாமி ஒருவர் ஒரு பெண்ணை முடித்திருக்கின்றார், அந்த பெண்ணுடைய உம்மாவுடைய தங்கச்சி தாத்தாமார் அல்லது அந்த பெண்ணுடைய பாப்பாவுடைய தங்கச்சி தாத்தாமாரையும் அந்த பெண்ணையும் சேர்த்து முடிப்பதும் ஹராம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் மிக தெளிவாக சொன்னார்கள், நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் துன்கஹுல் மர்அத்து மஅ அம்மத்திஹா அவ் காலத்திஹா, ஒரு பெண்ணை அவளுடைய மாமியுடன் அல்லது அவளுடைய சாட்சியுடன் சேர்த்து இரண்டு பேர்களையும் ஒரே கணவன் முடிப்பது அதுவும் கூடாது. எவ்வாறு ஏக காலத்தில் இரண்டு சகோதரிகளை முடிப்பது கூடாதோ அதே மாதிரி ஒரு பெண்ணையும் அவளுடைய பாப்பாவுடைய சகோதரி மாமி அல்லது அவளுடைய உம்மாவுடைய சகோதரி சாட்சி பெரியம்மா போன்றவர்களை ஏக காலத்தில் முடிப்பதும் ஹராம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, இதுல இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்தணும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த மருமகள் அதாவது மகளுடைய மனைவி மருமகளுடைய விடயத்தில் என்ன சொன்னான், உங்களோட முதுகத்தண்டின் மூலமாக உங்களுக்கு கிடைத்த உங்களோட ஆண் மகனுடைய மனைவிமார்கள் உங்களுக்கு ஹராம். அதிலிருந்து விதிவிலக்காக ஆகின்றது வளர்ப்பு மகனுடைய மனைவி. நாங்க யாராவது ஒரு பிள்ளையை எடுத்து ஒருவர் வளர்க்குகின்றார், வளர்த்து ஒரு ஆண் குழந்தை அவர் பெரியவராக ஆகி அவர் திருமணம் முடிக்கின்றார், அவர் திருமணம் முடித்து அவர் தன்னுடைய மனைவியை தலா சொல்லிவிடுகின்றார். ஒரு உதாரணத்திற்கு, அதாவது மருமகளை தலா சொல்லிவிட்டால் அந்த மருமகளை இந்த பாப்பா திருமணம் முடிக்கலாம். ஏன், இது உண்மையான மகனுடைய மனைவி அல்ல, வளர்ப்பு மகனுடைய மனைவி. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இதை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல எந்த அளவுக்கு ஜாஹிலியாவுடைய காலத்துல யாராவது ஒரு பிள்ளையை எடுத்து வளர்த்தால் அந்த வளர்ப்பு தந்தையை சொந்த தந்தை மாதிரி பார்ப்பார்கள். அவ்வாறு தான் கருதி கொண்டிருந்தார்கள். இஸ்லாம் வந்து அதற்கு ஒட்டுமொத்தமாக முற்றுப்புள்ளி வைத்து விட்டது. உங்களுடைய வளர்ப்பு மகன்மார்கள் உங்களோட பிள்ளைகளாக ஆகவே முடியாது. நீங்க வளர்த்த புள்ளைகள் இருக்கிறது, அதோட சொந்த பிள்ளையாக ஆக முடியாது. கவுலுக்கும் வியாபுவாகிக்கும், நீங்க வெறும் உங்களோட வாய்களால சொல்லக்கூடிய வார்த்தை தான் அவரை இந்த மகன், நான் அவருடைய தந்தை என்று நீங்க வேணுமென்ற வாயால சொல்லுவீங்க. ஆனால் வல்லாஹு யஅலமுல் ஹக், அல்லாஹ் தான் உண்மையை அறிவான். அந்த பிள்ளையுடைய உண்மையான தந்தை வேறொருள். அதனால் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், அந்த வளர்ப்பு பிள்ளைகளை அவர்களுடைய உண்மையான தந்தையுடைய பெயரை சொல்லி நீங்க அழைங்க. அல்லாஹிடத்தில் ரொம்ப நீதம் நேர்மை இதுவென்றால், எந்த பிள்ளைய நீங்க எடுத்து வளர்த்தீங்களோ அந்த பிள்ளையுடைய தந்தையுடைய பெயரை சொல்லி நீங்க அந்த பிள்ளையை அழைக்கணும். அந்த பிள்ளையுடைய தந்தைமார்கள் உங்களுக்கு தெரியாது. குர்ஆன்ல வருது, சூரத்துல் அஹ்ஸாப்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாக குறிப்பிடுகின்றான், அந்த குழந்தைகளுடைய தந்தை யார் என்று உங்களுக்கு தெரியாது. என்ன சொல்லணும், ஃபைஹ்வானுக்கும் என்னுடைய சகோதரன், என்னுடைய இஸ்லாமிய சகோதரன், அல்லது மவாலிக்கும் அல்லது என்னுடைய நண்பர், என்னுடைய சிநேகிதர், என்னுடைய கூட்டாளி. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு கூறுகின்றான், நீங்க நீங்க தவறுகளா சொல்லிச்சீங்கண்டா, அல்லாஹுக்கும் ஆனா நீங்க வேண்டும் என்றே அந்த பிள்ளையுடைய தந்தை வேறொராளா இருக்க, நீங்க வளர்த்த தந்தை நான் தான் உண்மையான தந்தை, நான் தான் தந்த தாய், நான் தான் உண்மையான தாய் என்று சொல்வது பெரும்பாவங்களில் நின்றும் உள்ளது. அநேகமானவர்கள் என்னுடைய பாரதூரத்தை விளங்குறாங்க. இல்ல, நாங்க எப்படி எங்கட பிள்ளையத்தை சொல்ற, சின்னத்திலிருந்தே அவர் எங்கட வாப்பாண்டு நினைச்சிட்டாரு, சின்னத்திலிருந்தே அவர் எங்கட உம்மாண்டு நினைச்சிட்டாரு, நாங்க இப்ப வாப்பாண்டு சொன்னா அந்த பிள்ளையுடைய நிலைமை என்ன ஆகும், நாங்க இப்ப உம்மா வேறொரு உம்மாண்டு சொன்னா அந்த பிள்ளையுடைய நிலைமை என்ன ஆகும். நபி அவர்களுடைய மிக தெளிவான ஹதீஸ் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா தன்னுடைய புகாரியில, அதே மாதிரி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மனிதா இலா கைரி அபீஹி வஹுவ யஅலமு அன்னஹு கைரு அபீஹி ஃஹராமுன் அலைஹில் ஜன்னா. யாராவது ஒராள், ஒரு பிள்ளையுடைய தந்தை அவருக்கு நன்றாக தெரியும், நான் அந்த பிள்ளையுடைய உண்மையான தந்தை இல்ல என்று தெரிந்து கொண்டு நான் தான் தந்தை என்றால் அவருக்கு சோர்க்கம் தருவது ஹராம். வேறொரு ரிவாயத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுடைய மலக்குமார்களுடைய அனைத்து மனிதர்களுடைய சாபம் உண்டாவதாக உலகாக்களிலே பெரும் பாவங்களில் குறிப்பிடுகின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால குழந்தையை வளர்ப்புக்காக எடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த வளர்ப்பு தாயோ வளர்ப்பு தந்தையோ இந்த விடயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவர்கள் சரியான முறைப்படி யாராவது மகரமாக ஆகக்கூடியவர்களின் மூலமாக பாலை புகட்டினால் தாராளம் பால்குடி உறவின் மூலமாக தாயாகலாம், அல்லது பால்குடி உறவின் மூலமாக சாட்சியாகலாம், அல்லது பால்குடி உறவின் மூலமாக சில நேரங்களில் தந்தை, அல்லது அதிகமான நேரங்களில் பெரியப்பா மாமாவாக வாரலாம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஆனால் இந்த ஜாஹிலியத்துடைய வழக்கத்தை ஒட்டுமொத்தமாக இல்லாமலாக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹு அக்பர், அல்லாஹ் குர்ஆனில் அவர்களுக்கே ஒரு நிகழ்வை ஏற்படுத்துகின்றான். ஹஜரத் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கிட்ட ஒரு அடிமை இருந்தார். அவருடைய பெயர் ஜெயித் இப்னு ஹாரிஸா என்று சொல்லக்கூடிய ஒரு அடிமை. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஹகீம் பின் ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு அன்பளிப்பாக கொடுத்து வருகின்றார்கள். அதற்கு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவர்களை திருமணம் முடித்ததற்கு பின்னால அந்த ஜெயித் இப்னு ஹாரிஸாவை நபி அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்து விடுகின்றார். இப்பொழுது ஹதரத் ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு நபியிடத்திலேயே சிறிய வயதிலிருந்தே வளர்ந்து வருகின்றார். பல வருட காலமாக அந்த ஜெயித்துடைய வாப்பாவும் சாச்சாவும் நானாவும் பல வருட காலமாக தேடி கடைசியில இவர் மக்காவில் இருக்கக்கூடிய செய்தி கிடைத்து ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து, இது எங்கட உண்மையான புள்ள, இவரை யாரோ வாங்கி விற்று உங்களுக்கு வந்திருக்கிறது, அதனால் உங்களுக்கு தேவையான எல்லா வகையான சன்மானையும் தந்து விடுகின்றோம், இந்த குழந்தையை எங்கள்கிட்ட ஒப்படைத்து விடுங்க. நபி அவர்கள் சொன்னார்கள், இவர் உங்களோட வருவதாக இருந்தா எந்த சன்மானமும் தேவையில்லை, நீங்க தாராளமாக இந்த புள்ளைய கூட்டிக் கொண்டு போங்க. ஆனா இவர் எந்த இருப்பதற்கு விருப்பமாக இருந்தா, என்னிடத்தில் இருக்கிற விருப்பப்படக்கூடிய ஒரு ஆளை நான் உங்கள்கிட்ட அனுப்புவதற்கு விருப்பம் இல்லை. இப்பொழுது ஜெயித் இப்னு ஹாரிஸாவுடைய தந்தை அவருடைய சாச்சா அவருடைய சகோதரனை ஜெயித் இப்னு ஹாரிஸாவுக்கு முன்னால் அழைத்து நபி அவங்க கேட்டாங்க, தெரியுமா யார் இது? ஆம், இது என்னுடைய தந்தை, இது என்னுடைய சிறிய தந்தை, இது என்னுடைய சகோதரர். நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்க அவர்களிடத்தில் மீண்டும் திரும்பி போவதாக இருந்தால் எனக்கு எந்த விதமான ஆட்சேபனை இல்ல. அவர்கள் சொன்னார்கள், ஜெயித் நீ இன்னும் இந்த அடிமையாக வாழப் போகின்றாயா? நீ திரும்பி வந்துவிடு, காலமெல்லாம் எங்கள்கிட்ட நீ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று சுதந்திர புருஷனாக வாழலாம் என்று சொன்ன நேரத்தில் அதரை ஜெயித் ரவி அல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உங்கள்கிட்ட சுதந்திர புருஷனா வாழ்வதை விட இந்த முஹம்மதுக்கு நான் அடிமையாக வாழ்வது எனக்கு விருப்பம். அவர் என்ன அடிமை மாதிரி பார்க்கல, புள்ள மாதிரி தான் இதுவரைக்கும் வளர்த்திருக்கின்றார். அந்த நேரத்தில் தான் நபி அவர்கள் சொன்னார்கள், ஜெயித் அது முஹம்மதுடைய மகன், நான் அவருக்கு வாரிசாக ஆகுவேன், அவர் எனக்கு வாரிசாக வருவார் என்று நபி அவர்கள் அதில் ஜெயித் இப்னு ஹாரிஸாவை தன்னுடன் இணைத்து அணைத்துக் கொள்கின்றார்கள். அதற்கு பின்னால அதில் ஜெயித் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு ஜைனப் பின்ட் ஜஹஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கின்றார். திருமணம் முடித்து சில காலம் வாழ்கின்றார்கள். இரண்டு பேர்களுக்கு உடைய அந்த இல்லற வாழ்க்கையில அவ்வளவு சந்தோஷம் ஆக அமையல்ல. அவர்களுடைய இல்லற வாழ்க்கையில அந்த இரண்டு பேர்களுக்கும் திருப்தியாக அமையல்ல. அதில் செய்து வந்து கூறுவார்கள், யார சூழல்லா, என்னுடைய மனைவியை நான் விடப் போகின்றேன். நபி அவர்கள் சொல்வார்கள், அம்சிக் அலைக்க ஜௌஜக், உன மனைவி அவசரமா விடாதீங்க, உன மனைவியை உட கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொள்ளுங்க. ஆனால் அதர செய்து கொள்ளும் ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மனைவிக்கு விருப்பம் இல்லை இவருடன் தொடர்ந்து வாழ்வது, அதனால வேற வழி இல்லாமல் அதர செய்து கொள்ளும் ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மனைவி ஜைனப் பின்த் ஜஹ்ஷை தலாக் சொல்லி விடுகின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அந்த பெண் தலாக் சொல்லப்பட்டு அதற்கு பின்னால் அவள் எட்டா இருந்ததற்கு பின்னால அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதே சூரா அஹ்ஸாபுல ஆயத்தை இறக்குகின்றான். ஃபலம்மா கதா ஸைதுன் மின்ஹா வதரன் ஜவ்வஜனாகஹா லிகை லா யகூன அலல் முஃமினீன ஹரஜுன் ஃபீ அஸ்வாஜி அதியாயிஹிம் இலா கதூ மின்ஹுன்ன வதரா. ஸைத் அவர் தன்னுடைய மனைவியிடம் இருந்து தன்னுடைய தேவையை பூர்த்தியாக்கிக் கொண்ட பொழுது, அதாவது தன்னுடைய மனைவியின் மூலமாக அவருடைய உடல் ரீதியான தேவையை பூர்த்தி செய்து அதற்கு பின்னால தலாக் சொல்லப்பட்டதற்கு பின்னால அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான், முஹம்மதே நாம் உங்களுக்கு அவனை திருமணம் முடித்து தந்து விட்டோம். ஏன் ஒரு இஸ்லாமிய மூமினான மனிதர் அவருடைய வளர்ப்பு மகனுடைய மனைவி அதே சொந்த மருமகள் மாதிரி அவனை திருமணம் முடிப்பது கூடாது என்று கருதி கொண்டிருக்கின்றார்கள். அந்த எண்ணத்திற்கு அந்த மூட நம்பிக்கை முற்றுப்புள்ளி வைப்பதற்காக நாம் உங்களுக்கு முடித்து தந்து விட்டோம் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வஹியை இறக்குகின்றான். ஹஜ்ரத் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அதற்கு திருமணத்திற்கு முன்னால நபி அவர்கள் ஜெய்தையே அனுப்புறாங்க, உங்களோட மனைவிய தரா சொல்லிட்டீங்க, எக்ஸாமும் முடிஞ்சிருச்சு, நீங்க அவளை போய் எனக்கு பெண் கேளுங்க. பயங்கரமான ஒரு கட்டம், ஆனா நபி அவர்கள் சோதிப்பதற்காக வேண்டி கூறுகின்றார்கள், உங்களோட மனைவியை போய் நீங்க எனக்கு பெண் பேசுங்க. அதில் செய்த ரவி அல்லாஹு அன்ஹா அந்த பெண்ணுடைய முகத்தை கூட பார்க்காமல் திருப்பி பார்த்துக் கொண்டு உங்களோட நபி அவர்கள் பெண் கேட்கிறாங்கன்னு கேட்ட நேரத்திலும் அந்த பெண் சொன்னால், லா ஹத்தா ஓ மீர ரப்பி, எனக்கு அவசரமா முடிவு தரையலா, என்னுடைய ரப்புட்ட நான் இத்திஹாரா செய்யணும், என்னுடைய அல்லாட்ட நான் இத்திஹாரா செய்து அதுல வரக்கூடிய முடிவைத்தான் என்னுடைய முடிவாக ஏற்றுக்கொள்வேன். அந்த பெண் இத்திஹாரா செய்கின்றால் அதனுடைய முடிவாகத்தான் அல்லாஹ் வஹையாக இறக்குகின்றான். முஹம்மது அந்த பெண் உங்களுக்கு நாங்க முடித்து தந்து விட்டோம். முஹத்தீஸீன்கள் எழுதுகின்றார்கள், இந்த ஒரே ஒரு திருமணம் தான் நபி அவர்களுக்கு நிக்காஹுடைய மஜ்லிஸும் இல்ல, அங்கே காவியா நிக்காஹ செய்து வைக்கக்கூடிய வழியும் இல்ல, அங்கே ஈஜாபும் இல்ல, அங்கே கபூலும் இல்ல. ஏன் அல்லாஹ்வே நபி அவர்களுடைய திருமணத்தை வானத்திலே முடித்து வைத்து விட்டான்? அதில் ஜெயலத் ரவி அல்லாஹு அன்ஹா மற்ற பெண்மணிகளை பார்த்து சொல்வார்கள், உலகத்தில பூமியில தான் உங்களோட திருமணங்கள் நடந்தது, ஆனா என்னுடைய திருமணத்தை ரப்பு வானத்தில் முடித்து வைத்து விட்டான். ஹதரத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜைனபின் ஜஹ்ஷ் ரழியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டுக்கு நேரா சென்று அந்த பெண்ணோட சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பெண்மணிக்கு தான் நபி அவர்கள் விசேஷமாக ஆட்டை அப்ப மற்ற பெண்மணிகளுக்கு ஆடு அறுத்து விருந்து போட கூட வசதி இருக்கல்ல. நபி அவர்கள் ஆடுகளை அறுத்து அந்த பெண்மனுடைய வலிமாவுல விருந்து போட்டதாக கிதாபுகள்ல வருது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதோடு அல்லாஹ் விட்டு விடல, அதர செய்த சந்தோஷப்படுத்தும் என்ற அவர் வாழ்ந்த அவருடைய மனைவிய அந்த பெண்ணுக்கும் விருப்பம் இல்லை, அதனால தலாக் சொல்லியாச்சு. அந்த செய்துக்கு பெரிய ஒரு வருத்தம் ஒன்று இருக்கும், அதனால செய்துக்கு நாங்க ஒரு பரிசு கொடுக்கணும் என்றுதான் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா என்ன செய்கின்றான், குர்ஆன்ல செய்துடைய பெயரை ஞாபகப்படுத்துகின்றான். 124,000 சஹாபாக்கள்ல அதுல செய்துடைய பெயரை தவிர குர்ஆன்ல வேற எந்த சஹாபியுடைய பெயரும் அங்கே குறிப்பிடப்படல. கயாம நாள் வரைக்கும் மிஹ்ராபுகள்ல முழு உலகத்தில் உள்ள இஸ்லாமியர்கள் அவர்களுடைய மஸ்ஜிதுகள்ல அவர்களுடைய தொழுகைகள்ல அந்த ஜெய்துடைய பெயர் வரக்கூடிய ஆயத்துகளை ஓதிக்கொண்டே இருப்பார்கள். அந்த ஜெய்துபுன் ஹாரிசாவுடைய ஒரு ஆறுதலுக்காக அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா குர்ஆனிலேயே அவருடைய பெயரை ஞாபகப்படுத்தி இருக்கின்றான். மீதான பெரியார்களே, சகோதரர்களே, நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால், ஜெய்துபுன் ஹாரிசா வளர்ப்பு மகன், அந்த வளர்ப்பு மகனுடைய மனைவியை அவர் விட்டு விட்டார். இப்பொழுது அந்த மருமகனை திருமணம் முடிப்பது ஹராம் என்று கருதி கொண்டிருந்தார்கள். அந்த மூட நம்பிக்கைக்கு முட்டுப்புள்ளி வைப்பதற்காக அந்த பெண்ணை தலாக் சொல்ல வைக்கப்பட்டு எக்ஸாம் முடிந்ததற்கு பின்னால ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே அல்லாஹ் திருமணம் முடிக்க வைத்து அந்த திருமணத்தை நானே தப்பஜனாக்கா நாமே திருமணத்தை முடித்து வைத்தோம் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா குர்ஆன் குறிப்பிடுகின்றான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால வளர்ப்புக்காக குழந்தைகளை எடுப்பதில் ஆட்சேபனை இல்லை. ஆனால் நாங்க வளர்ப்பு புள்ளைய வளர்ப்பு புள்ள மாதிரி தான் பார்க்கணும், சொந்த புள்ளைய சொந்த புள்ள மாதிரி தான் பார்க்கணும். சில நேரங்களில் சில சிரமங்கள் இருக்கலாம், இருந்தாலும் எங்களுக்கு சரியான மார்க்கம் என்று கூறுகின்றது அவருடைய உண்மை. நீங்க அவரை அழைக்கணும், அல்லது உங்களுடைய இஸ்லாமிய சகோதரன், அல்லது உங்களுடைய நண்பர், அல்லது உங்களுடைய கூட்டாளி என்ற அடிப்படையில் நீங்கள் கூறுங்கள் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா குறிப்பிடுகின்றான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, இவ்வாறு மூன்று வகையான மஹரம்களை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். முதலாவது இரத்தத்தின் மூலமாக உள்ள உறவு முறை, இரண்டாவது பால்குடியின் மூலமாக உள்ள உறவு முறை, மூன்றாவது திருமணத்தின் மூலமாக உள்ள உறவு முறை. ஆனால் இந்த உறவு முறைகளில் நாங்கள் பேணுதல் காட்டுறதில்லை. எங்களோட சாட்சியிட மகள் தானே, எங்களோட மாமியிட மகள் தானே, நாங்க சின்னத்தில் எல்லாம் ஒன்றா தானே விளையாடினோம், நாங்க எல்லாரும் ஒன்றா தானே படித்தோம், நாங்க எல்லாரும் ஒன்றா தானே டிராவல் பண்ணுகின்றோம். சில நேரங்களில் மனைவியுடைய அந்த தங்கச்சி அதையும் மனைவி மாதிரி பார்ப்பார்கள். மனைவியுடைய தங்கச்சி மௌத்து மாதிரி. நபியத்தில் ஒரு தரவு நபி அவர்கள் கூறுகின்றார்கள், பெண்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு நீங்க செல்வதை விட்டும் உங்களை நான் எச்சரிக்கை செய்கின்றேன். ஒரு நாள் வந்து கேட்டாரு, அப்புறம் ஐத்தல் ஹம்வயா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே ஹமுவை பற்றி உங்களோட கருத்து என்ன? ஹமு என்றால் கணவனுக்கு மனைவியின் சகோதரிகள், மனைவிக்கு கணவனின் சகோதரர்கள், கணவனுக்கு மதினிமார், மனைவிக்கு மச்சான்மார். நபி அவர்கள் சொன்னார்கள், அல் ஹமு அல் மௌத். எப்படி மௌத்திலிருந்து நீங்க எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்கணுமோ அதே மாதிரி எச்சரிக்கையா இருக்க வேண்டியவர்கள் தான் கணவனுக்கு மதினிமார்களும் மனைவிக்கு மச்சான்மார்களும். இதுல பாராமுகமாக இருக்கிறதுனால தான் வெளியில சொல்வதற்கும் வெட்கம். பல இடங்கள்ல சில அசிங்கமான விடயங்களை நாங்கள் கேள்விப்படுகின்றோம். கணவனுக்கு மனைவியுடைய சகோதரி மதினியுடன் தொடர்பு, மனைவிக்கு கணவனுடைய சகோதரன் மச்சானுடன் தொடர்பு. சிலவேல கணவனை விட்டு விட்டு இவள் மச்சானோடு சென்று விடுகின்றாள். சிலவேல மனைவி தன்னுடைய கணவனை விட்டு விட்டு அவனுடைய சகோதரனோடு செல்லக்கூடிய மிக மோசமான பேச்சுக்களை கூட கேட்கக்கூடியதாக இருக்குது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால ஷரியாவுல இஸ்லாத்துல எங்களுக்கு சொல்லப்படக்கூடிய அந்த மஹரமுடைய முறைகளை நாங்கள் எங்களை வீட்டுக்குள்ளே இருந்து நாங்களாகவே முதல் ஆரம்பிக்கிறது. அதுல பெரிய பெண்களாக இருக்கலாம், சிறிய பெண்களாக இருக்கலாம், மூத்த உம்மா அதை ஃபாலோ பண்ணினா தன் மகள் ஃபாலோ பண்ணுவா. முக்கியமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதே மாதிரி உங்களை எல்லோருக்கும் தெரியும், கடந்த சில நாட்களாக தமிழ்நாட்டில் விசேஷமாக தென்னிந்தியாவுல பெய்யக்கூடிய கனமழையின் காரணமாக பல லட்சக்கணக்கான மக்கள் வீடு வாசல்களை இழந்து சிரமப்படுகின்றார்கள். 200க்கும் மேற்பட்டவர்கள் இறந்தும் இருக்கின்றார்கள். அதனால அவர்களுடைய அந்த துக்கத்துல அவர்களுடைய கவலையில நாங்களும் கட்டாயம் பங்கு கொள்ளணும். எங்களுடைய பக்கத்தில் உள்ள வேறொரு நாடு மாதிரியில் இல்ல, வேறொரு மாநிலம் மாதிரி அவர்களுடன் எங்களுக்கு பல வகையான தொடர்புகள், வியாபார தொடர்புகள் இருக்கின்றன. அதனால அவர்களுடைய கவலையில பங்கு கொள்வது, அவர்களுக்காக நாங்கள் துவா செய்வது, முடியும் என்றால் தாராளமாக அவர்களுக்கு நாங்கள் பொருளாதார உதவிகளையும் செய்யலாம். இந்தியாவுடைய மத்திய அரசாங்கம் 1000 கோடி ஒதுக்கியிருந்தாலும் அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நஷ்டங்களை இதுவரைக்கும் அவர்கள் புள்ளிவரம் எடுக்கல, அது 1000 கோடிகளாக இருக்கலாம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் அவர்களுடைய விடயத்தில் நாங்கள் துவாவும் செய்யறது, அவர்களுடைய கவலையில பங்கு கொள்கின்றது. முடியும் என்றால் தென்னிந்தியாவுடைய சகோதரர்கள் விசேஷமாக பெட்டாவுடைய சம்மங்கோட்ட பள்ளியுடைய நிர்வாகிகளுக்கும் அவர்களுக்கு நிறைய தொடர்புகள் இருக்கின்றது. யாராவது உதவி செய்ய முடியும் என்றால் அதற்கும் நாங்கள் உதவி செய்யலாம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அத்துடன் அல்ஹம்துலில்லா நாங்கள் இன்னும் விசேஷமாக SLBC உடைய முஸ்லிம் சேவைக்கும் நாங்கள் துவா செய்வோம். இந்த நேரடி ஒளிபரப்பு நிகழ்ச்சி கிட்டத்தட்ட இன்றுடன் 10 வருடம் பூர்த்தியாக ஆகின்றது. அதனுடைய தற்காலத்துடைய பணிப்பாட்டு
இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும்.
அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத், அல்லாஹும்ம ஸல்லி அலா